I believe God has a wonderful plan, not only for our lives but for our churches in the days to come.
வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை குறித்து மட்டுமல்லாமல் நம்முடைய சபைகளுக்கும் தேவன் அற்புதமான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன்.
I came to Tuticorin exactly 28 years ago.
இங்கே தூத்துக்குடியிலே சபை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 28 வருடங்கள் ஆகிறது.
And I've come here every year since then.
இந்த 28 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் நான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன்.
And I just praise the Lord to see how God has developed the work through the years.
இவ்வளவு ஆண்டுகளாக தேவன் தம்முடைய ஊழியங்களை எப்படி விரிவுபடுத்தியிருக்கிறார் என்பதை நான் பார்க்க முடிகிறது.
It's something like the joy I have when I see my own children, my four boys getting up, growing up and getting married.
என்னுடைய நான்கு மகன்களும் வளர்ந்து அவர்கள் திருமணமாகி குடும்பம் அமைத்திருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்பொழுது நான் எப்படி சந்தோஷப்படுகிறேன்.
28 years ago my youngest son was only 3-4 years old.
28 ஆண்டுகள் முன்பதாக என்னுடைய இளைய மகனுக்கு 3 அல்லது 4 வயது இருக்கும்.
Now he's married and he's got 2 children himself.
இப்பொழுது அந்த இளைய மகனுக்கும் திருமணமாகி இப்பொழுது அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
It's the same type of joy I have when I see different churches maturing.
அதே சந்தோஷத்தை தான் சபை வளர்ந்திருக்கும் பொழுது நான் உணர்கிறேன்.
There are 3 burdens that I have that I want to share with you.
எனக்கு 3 பாரங்கள் இருக்கிறது. அந்த 3 பாரங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன்.
All work from God begins with a burden.
எல்லா தேவ ஊழியங்களும் ஒரு பாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது.
If you don't have a burden in your heart, what work you do for God will be quite useless.
உங்கள் உள்ளத்திலே பாரம் இல்லாமல் எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் அது தேவனுடைய பார்வையிலே பயனற்றதா இருக்கிறது.
If you read some of the Old Testament prophets,
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஒரு சிலரை நீங்கள் பார்க்கும் பொழுது,
the last books in the Old Testament after Song of Solomon,
சாலமோனின் உன்னத பாட்டிற்கு பிறகு வரக்கூடிய தீர்க்கதரிசன புத்தகங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது,
Isaiah to Malachi,
ஏசாயாவிலிருந்து மல்கியா புத்தகம் வரை வாசிக்கும் பொழுது,
very often you will find the prophets saying the burden of the word of the Lord,
கர்த்தருடைய பாரம், கர்த்தருடைய பாரத்தினால் வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்று வரக்கூடிய பதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள்.
All of those prophets had a burden.
அந்த எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு பாரம் இருந்தது.
A burden that God's people should be a light and a witness for God on the earth.
தேவ ஜனங்கள் இந்த பூமியிலே ஒரு சாட்சியாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம்.
I often read those prophets from Isaiah to Malachi.
நான் அடிக்கடி ஏசாயாவிலிருந்து மல்கியா வரை நான் வாசிக்கிறேன்.
Even though we're not under the old covenant,
நாம் புதிய பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இல்லாவிட்டாலும் அதை நாம் வாசிக்க வேண்டும்.
I can understand there the burden God had for his people.
தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாரத்தை நான் அங்கே காண முடிகிறது.
And I see these prophets carried a burden exactly like a mother carrying a baby.
எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கருவிலே சுமக்கிறார்களோ அதே விதமாக தீர்க்கதரிசிகள் ஒரு பாரத்தை தங்களுடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டே இருந்தார்கள்.
Nowadays in Western countries there are married women who don't want to carry a baby, so they just adopt a baby.
மேலை நாடுகளிலே ஸ்திரீகள் இருக்கிறார்கள், தாங்களாக குழந்தையை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை, ஆகவே ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறார்கள்.
Because they say this is too much of a problem carrying a baby for 9 months.
9 மாதம் அந்த கர்ப்ப காலத்திலே படுகிற வேதனை, ஐயோ வேண்டாம்.
Just go to an orphanage and pick up a baby.
ஒரு அனாதை இல்லத்துக்கு சென்று அங்கே ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொண்டு வந்து வளர்க்கிறார்கள்.
You can be an elder brother like that.
நீங்கள் அப்படி ஒரு மூப்பராய் இருந்து விட முடியும்.
Where you want to do the work of the Lord without carrying a burden.
ஒரு பாரத்தை சுமக்காதபடி தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
You can give a message in a church without any burden.
எந்த ஒரு பாரமும் இல்லாதபடிக்கு நீங்கள் சபையிலே ஒரு செய்தியை கொண்டு வர முடியும்.
That won't have any lasting effect.
அதற்கு ஒரு நிரந்தரமான பலன் இருக்காது.
That is like some teacher in a school teaching something for a salary.
அது பள்ளியிலே வேலை செய்கிற ஒரு ஆசிரியர் சம்பளத்திற்காக போதிக்கிறது போல.
We may not do it for a salary, we may say, oh, I'm the elder, I've got to preach something Sunday morning.
ஒருளே நாம் சம்பளத்துக்காக பிரசங்கிக்காமல் இருக்கலாம். நான் ஒரு மூப்பர் ஆகவே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எழுந்து பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட செய்யலாம்.
I want to encourage all those who preach God's word. First of all, get down on your face before God and ask him to give you a burden.
ஆகவே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், மூங்குப்புற விழுந்து ஆண்டவரே எனக்கு ஒரு பாரத்தை தாரும் என்று நீங்கள் கேளுங்கள்.
Don't be like those women who don't want to carry a baby, go and adopt a baby.
அங்க உள்ள ஸ்திரீகளை போல கர்ப்ப காலத்திலே குழந்தையை சுமக்க அவர்களுக்கு விருப்பமில்லை, ஆனால் குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பதற்கு விருப்பம் என்பது போல இருக்க வேண்டாம்.
What is adopting a baby?
ஒரு குழந்தையை தத்தெடுப்பது என்றால் என்ன அர்த்தம்?
Go and read some book and listen to some tape and produce a message.
போய் ஒரு இத புத்தகத்தை வாசிக்க வேண்டியது அல்லது ஒரு கேசட்டை கேட்க வேண்டியது, அதற்கு பிறகு அதில் உள்ள குறிப்புகளை எடுத்து பிரசங்கிப்பது.
I'm not saying we should not read books or listen to cassettes. That's all good.
நீங்கள் புத்தகத்தை வாசிக்கவே கூடாது, ஒளிநாடாவை கேட்கவே கூடாது என்று சொல்லவில்லை, அது நல்லதுதான்.
But what comes out of your mouth must come from a burden in the heart.
ஆனால் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாரத்தை நிமித்தமாய் வர வேண்டும்.
Jesus said, out of the abundance of the heart, the mouth speaks.
இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
Even, you know, Jesus said, sinful things come out of the fullness of the heart.
பாவமான காரியங்களும் கூட இருதயத்தில் நிறைந்திருப்பதனாலே வெளியே வருகிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
You think of a man who is angry.
ஒரு மனிதன் கோபமாக இருக்கிற மனிதனை பாருங்கள்.
I don't mean just quick sudden anger.
திடீரென கோபப்படுகிறதை பற்றி நான் சொல்லவில்லை.
I'm talking about a person who is lying down at bed and thinking what he is going to do to hurt somebody.
ஒரு மனிதன் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு கோபமான சிந்தனையோடு இந்த நபருக்கு நான் எப்படி தீமை செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிற மனிதன்.
Meditates the whole night on what he is going to say tomorrow morning to his neighbor or somebody
else. அந்த நாள் காலையில பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன சொல்லி திட்டுவது என்று இரவு முழுவதுமாய் கோபத்தில் தியானித்துக் கொண்டிருக்கிறார்.
From that burden comes out his anger.
அந்த பாரத்திலிருந்து அந்த கோபம் வெளியே வருகிறது.
That man is serving the devil with a burden.
அந்த மனிதன் ஒரு பாரத்தோடு கூட பிசாசுக்கு ஊழியம் செய்கிறான்.
What about our serving God?
நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வது எப்படி இருக்கிறது?
That man lies down and meditates the whole night as to what he's going to tell his neighbor in anger.
அந்த மனிதன் படுக்கையில் படுத்துக்கொண்டு இரவு முழுவதுமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட என்ன வார்த்தைகளை சொல்லி திட்டுவது என்று தியானித்துக் கொண்டிருக்கிறான் கோபத்திலே.
He's not reading a book.
அவன் ஒரு புத்தகத்தை வாசிப்பதில்லை.
He is thinking about how I can show my hatred to my neighbor.
என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்னுடைய பகையை நான் எப்படி காண்பிக்க முடியும் என்று சொல்லி உள்ளத்திலே ஒரு பாரத்தோடு கூட எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
We have to do the opposite.
நாம் அதற்கு நேர் மாறாக செய்ய வேண்டும்.
Say, Lord,
ஆண்டவரே,
I want to show me how I can show some love to these needy people in my church.
என்னுடைய சபையிலே உள்ளதான தேவையிலே உள்ள மக்களுக்கு ஆண்டவரே நான் எப்படி அன்பு காண்பிக்க முடியும் என்று எனக்கு கற்றுத்தாரும்.
Every useful work for God comes out of a burden.
தேவனுக்கென்று செய்யப்பட்ட ஒவ்வொரு பயனுள்ள ஒரு ஊழியமும் ஒரு பாரத்திலிருந்து தான் பிறக்கிறது.
And God gives that burden.
தேவனே அந்த பாரத்தை தருகிறார்.
And God can give you that burden only if your heart hands are empty of all the earthly burdens that you are worried about.
பூமிக்குரிய பாரங்களினாலே கை நிறையாதபடிக்கு உங்களுடைய கை விருங்கையா இருந்தால் தான் தேவன் தம்முடைய பாரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும்.
No, if our mind is full of a lot of earthly worries.
நம்முடைய மனதானது பூமிக்குரிய கவலைகளினாலும் பாரங்களினாலும் நிறைந்திருக்கும் பொழுது
God cannot give us his burden.
தேவன் தம்முடைய பாரத்தை நமக்கு தர முடியாது.
So I want to encourage all of you, not only elders, but all of us should have a burden.
மூப்பர்களை மட்டுமல்ல, நம்ம எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு பாரம் ஒன்று இருக்க வேண்டும்.
I tell the 20-year-old young people in CFC Bangalore.
பெங்களூர்ல உள்ளதான CFC சபையில 20 வயது வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன்.
I say, can't you have a burden for these 10-year-old boys and girls here?
இங்கே சபையில் இருக்கக்கூடிய 10 வயது பையன்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு பாரம் இருக்க முடியாதா?
Why should the elders take care of them?
ஏன் அந்த பிள்ளைகளை மூப்பர்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும்?
You are 20 years old, you are an elder brother to that 10 year old.
நீங்கள் 20 வயது நிரம்பிய வாலிபர், அந்த 10 வயது நிரம்பிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் மூப்பர்.
You must try and become friendly with that child.
நீங்கள் அந்த குழந்தையோடு கூட ஒரு சிநேகிதராய் மாறிவிட வேண்டும்.
You must first win the heart of that child.
முதலாவது அந்த குழந்தையுடைய இருதயத்தை நீங்கள் ஆதாயம் பண்ணிக் கொள்ள வேண்டும்.
And then you can lead him to Christ.
அப்பொழுது அவர் அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவண்டை வழிநடத்த முடியும்.
Do you know the most spiritual way to win the heart of a child?
ஒரு குழந்தையினுடைய உள்ளத்தை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு திறமையான வழி என்ன தெரியுமா? எளிமையான வழி.
You buy one Cadbury chocolate and give it to him.
ஒரு Cadbury chocolate வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுத்து விடுங்கள்.
That doesn't sound very spiritual, but that is the way to win a child's heart.
ஆவிக்குரிய தோரணை போல காட்சியளிக்காமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் அந்த குழந்தையை ஆதாயப்படுத்துவதற்குரிய வழி.
With 10 rupees you can win his heart forever.
10 rupees போதும் நீங்கள் என்றைக்கும் அந்த குழந்தையோட இதயத்தை நீங்கள் ஆதாயம் பண்ணிக் கொள்ளலாம்.
And then you can give him the gospel.
அதற்கு பிறகு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லலாம்.
Think if all the elder brothers and sisters help all the younger brothers and sisters like that in a church.
ஒரு சபையிலே வயதிலே மூத்த சகோதர சகோதரிகள் தங்களை காட்டிலும் வயதிலே இளைய சகோதர சகோதரிகளுக்கு இவ்விதமாக உதவி செய்ய முடியும் என்றால் எண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் என்று.
You know, it's like if you have a number of children, boys and girls.
உங்களுடைய வீட்டிலே அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆண்களும் பையன்களும் பிள்ளைகளும்.
As the mother grows up, her work becomes less because the children are doing some of the work in the kitchen.
அந்த தாய்க்கு வயதாக வயதாக அவளுடைய பாரம் குறைகிறது. ஏனென்று சொன்னால் வளர்ந்து கொண்டு வருகிற பிள்ளைகள் சமையல் அறையிலே பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள்.
The father's work is also getting less because his sons are going and doing some of the work.
தகப்பனுடைய பாரமும் குறைந்து விடுகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய மகன்கள் போய் வேலைக்கு அங்கங்கும் செல்கிறார்கள்.
That is how it is in all of our homes.
நம்முடைய குடும்பங்களிலே இப்படி தான் நடக்கிறது.
The boys go to the market and buy something.
சந்தைக்கு போய் காய்கறிகளை வாங்குகிறார்கள் பிள்ளைகள்.
The girls help the mother in the kitchen.
பெண் பிள்ளைகள் அம்மாவுக்கு சமையல் அறையில் சமைப்பதற்கு உதவி செய்கிறார்கள்.
It must be like that in the church.
இதே போலத்தான் சபையிலேயும் இருக்க வேண்டும்.
That the younger people growing up are taking more and more responsibility.
வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள் அதிகமாக பொறுப்பை சபையில் எடுக்க வேண்டும்.
And this is my burden also.
இதுவும் என்னுடைய பாரமாக இருக்கிறது.
That's why when Brother Arpudamani sent me the program for this conference,
ஆகவே தான் சகோதரர் அற்புதமணி அவர்கள் இந்த ப்ரோகிராம் இந்த கான்ஃபரன்ஸுடைய நிகழ்ச்சி நிரலை எனக்கு அனுப்பினார்கள்.
I said please cancel my name from some of these sessions. I'm not going to speak.
சில இடங்களிலே இருக்கக்கூடிய என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் ரத்து செய்து விடுங்கள், அந்த நேரங்களிலே நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன்.
There are some wonderful brothers in Tamil Nadu. I'd like to hear them.
தமிழ்நாட்டில் சில நல்ல சகோதரர்கள் அற்புதமான சொல் இருக்கிறார்கள், அவர்களை நான் கேட்க விரும்புகிறேன்.
And you heard two of them this morning.
இந்த நாள் காலையில் இரண்டு சகோதரர்களை கேட்டீர்கள்.
I don't think I could speak as well as they did.
அவர்கள் பேசினது போல என்னால பேச முடியும் என்று நான் நம்புவதில்லை.
See what God has raised up in your churches.
உங்கள் சபைகளிலே தேவன் இப்படிப்பட்ட சகோதரர்களை எழுப்பி இருக்கிறார் என்று பாருங்கள்.
You must value them.
நாம் அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
Respect them.
நாம் அவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும்.
So my first burden is this.
ஆகவே என்னுடைய முதல் பாரம் இதுதான்.
That God will raise up young people, men and young boys and girls.
இளம் வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்களை தேவன் எழுப்ப வேண்டும் என்பதுதான் பாரம்.
Like we heard about David.
தாவீதை குறித்து நாம் கேள்விப்பட்டது போல.
Who could bring Goliath down?
கோலியாத்தை வீழ்த்தினான்.
David was only maybe 18 19 years old.
அப்பொழுது தாவீதுக்கு 17 18 வயது தான் இருக்கும். 18 19 வயது.
The reason I say that is
அதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால்
In the book of Numbers chapter 1
எண்ணாகமம் 1 அதிகாரம்
Numbers 1, the Lord is telling Moses, who are the people from all the tribes who must go to war as soldiers?
எல்லா கோத்திரங்களிலிருந்தும் போர் வீரர்களாக யாரெல்லாம் போகலாம் என்று சொல்லி மோசே இங்கே அவர்களுக்கு சொல்கிறார்.
And all the way up to verse 46, there's a list of all these people who go to war.
யுத்தத்துக்கு போக வேண்டிய மக்களை குறித்ததான பட்டியல் 46 வசனம் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
But in verse 2 it says,
இரண்டாம் வசனத்திலே,
it is only those who are more than 20 years old who should go to war.
மூன்றாம் வசனத்தில் பார்க்கும் 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் என்று பார்க்கிறோம்.
And then many times that is repeated all the way up to verse 45 46.
45ஆம் வசனம் வரை இந்த வசனமானது திரும்பவும் திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது.
From so and so tribe.
இந்த கோத்திரத்திலிருந்து.
Those who were over 20 years old.
20 வயதுக்கு மேலானவர்கள்.
And then again in another verse in so and so tribe those who were more than 20 years old.
இந்த கோத்திரத்திலே உள்ளவர்களிலே 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு போறப்படாமல்.
Again and again and again and again over 20 years old over 20 years old who were ready to go to war.
மீண்டும் மீண்டும் பாருங்கள், இந்த கோத்திரத்திலிருந்து 20 வயது உள்ளவர்கள் முதல் 20 வயது உள்ளவர்கள் முதல் என்று பல வசனங்களிலே இந்த எண்ணாமத்திலே வாசிக்கிறோம்.
So David was not old enough to go into that group.
ஆகவே அந்த குழுவிலே சேர்வதற்கு தாவீதுக்கு இன்னும் தகுதி வரவில்லை.
His brothers were older so they went to the war.
அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் 20 வயதை தாண்டினவர்களாக இருந்தார்கள், ஆகவே அவர்கள் யுத்தத்துக்கு போனார்கள்.
He was only about 19 years old.
ஆகவே தாவீதுக்கு 19 வயது தான் இருக்கும்.
Some of you are 19 years old.
உங்களில் ஒரு சிலருக்கு 19 வயது ஆகிறது.
Do you believe God can choose you at that age?
இந்த வயதிலே தேவன் உங்களை தேர்ந்தெடுக்க முடியும் என்று நம்புகிறீர்களா?
I was 19 years old when God chose me.
தேவன் என்னை தேர்ந்தெடுத்த பொழுது எனக்கு 19 வயதா இருந்தது.
So God can choose you when you're very young.
ஆகவே மிகவும் இளமையிலேயே தேவன் உங்களை தேர்ந்தெடுக்க முடியும்.
and that is my number one burden.
இது தான் என்னுடைய முதலாவது பாரம்.
That there will be young men and women who go before the Lord and say, Lord, I want to be like David.
ஆண்டவரே, நான் தாவீதை போல இருக்க வேண்டும் என்று தேவனிடத்திலே போய் சொல்லக்கூடிய வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்கள் விரும்ப வேண்டும்.
I want to have faith in you like David had.
தாவீதுக்கு இருந்தது போல ஆண்டவரே உம்மிலே நான் விசுவாசம் கொள்ள வேண்டும்.
First of all, to conquer the big Goliath, to conquer the lions and the bears in my private life.
முதலாவதாக என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய கரடிகளையும் சிங்கங்களையும் கொல்ல வேண்டும்.
You read that before he killed, you read that in 1 Samuel 17, before he killed Goliath, he had to kill some lion and bear in private when nobody saw him.
அவர் கோலியாத்தை பொதுபடியாக கொல்வதற்கு முன்பதாக யாருமே காணாத அந்தரங்கத்திலே சில கரடிகளையும் சிங்கங்களையும் கொல்ல வேண்டியிருந்தது என்று 1 சாமுவேல் 17 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
You know, all of us would like to have some public ministry where we cast out demons and do mighty works in public.
பிசாசுகளை விரட்டுவதும் நாம் பொதுபடியாக ஊழியம் செய்ய வேண்டும், பொதுவிலே பிரசங்கிக்க வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது.
But before you do all that,
ஆனால் அவைகளெல்லாம் செய்வதற்கு முன்பாக
you must deal with the lions and the bears that are in your hidden life.
உங்களுடைய மறைவான வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரடிகளோடும் சிங்கங்களோடும் நீங்கள் இடைபட வேண்டியிருக்கிறது.
Now I have a feeling that David never even told his father that he had killed a lion and a bear.
ஒரு கரடியையும் ஒரு சிங்கத்தையும் கொன்றேன் என்று தாவீது தன்னுடைய அப்பாவினிடத்திலே கூட சொல்லி இருக்க மாட்டான் என்று தான் எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது.
Because the reason why I say that is
இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால்
because when Samuel came to anoint the king
Samuel ராஜாவாக அபிஷேகம் பண்ண முடிய ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்தபொழுது
came to Jesse's house
ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்தார்.
Jesse called 7 of his sons and he never called David.
எல்லாரையும் அழைத்தார் அந்த ஈசாய், 7 மகன்களையும் அழைத்தார், ஆனால் தாவீதையோ அழைக்கவில்லை.
Samuel said call all your sons.
சாமுவேல் ஈசாய் பார்த்து உன்னுடைய எல்லா குமாரர்களையும் கூப்பிடு என்று சொன்னார்.
And he called only 7 of them.
7 பேரை மட்டுமே அழைக்கிறார்.
Why didn't he call David?
ஏன் தாவீதை அழைக்கவில்லை?
Oh, he said David, he can only look after sheep, he can't do anything.
அவன் ஆடு மேய்ப்பதற்கு தான் லாயக்கி, வேற எதற்கும் அவன் பிரயோஜனப்பட மாட்டான்.
If David had only told his father that once one lion took a lamb and I killed the lion and
அப்பா ஒருமுறை சிங்கம் ஆட்டை பிடித்து கொண்டது, நான் விரட்டி அந்த சிங்கத்தை கொன்று விட்டேன் என்று தாவீது அப்பாவினிடத்தில் சொல்லியிருந்தால்
the father would have gone and seen where is this lion he has killed.
அவன் கொன்ற சிங்கம் எங்கே இருக்கிறது என்று அப்பா போய் பார்த்து வந்திருப்பார்.
He would have been amazed.
அவர் வியந்திருப்பார்.
That he himself could not do, his son is doing that.
தானாக செய்யாத ஒரு காரியத்தை தன்னுடைய மகன் செய்து விட்டானே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டிருப்பார்.
He would have definitely called him when Samuel called him. I think this is the fellow who should be the king.
ஆகவே சாமுவேல் அழைத்த பொழுது கண்டிப்பாக ஈசாய் தாவீதை அழைத்து இருந்திருப்பான், இந்த பையன் பாருங்கள் என்று சொல்லி காண்பித்து இருந்திருப்பார்.
There's something wonderful about David in those days.
அந்த நாட்களில் தாவீதை குறித்து அற்புதமான காரியம் இருந்தது.
Imagine killing a lion and not telling anybody about it.
ஒரு சிங்கத்தை கொன்று விட்டு அதை குறித்து யாரிடமும் சொல்லாத இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள்.
He would sit there and sing songs to God.
அங்கே உட்கார்ந்து தேவனுக்கு பாடல்களை பாடிக் கொண்டிருந்திருப்பார்.
God had laid hold of his heart when he was a young man.
அவன் வாலிபனாக இருந்த பொழுதிலே தேவன் அவன் இருதயத்தை பற்றிக் கொண்டார்.
He didn't want to boast about what God had done.
தேவன் என்ன செய்தார் என்பதை அவன் மென்மை பாராட்ட விரும்பவில்லை.
He knew that in his own strength he could never have killed a lion or a bear.
தன்னுடைய சொந்த பலத்தினாலே ஒரு சிங்கத்தையோ ஒரு கரடியோ கொன்றிருக்க முடியாது என்பதை தாவீது அறிந்திருந்தார்.
He was not even anointed with a spirit like Samson with muscular power.
சிம்சோனை போல தசை வலிமை கொண்டவனாக அவன் அபிஷேகம் பண்ணப்படவில்லை அப்பொழுது.
But he had faith in God.
ஆனால் தேவனிலே விசுவாசம் கொண்டவனாக இருந்தார்.
And he exercised it in private first.
முதலாவதாக தன்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையிலே அதை பயிற்சி செய்தார்.
And he overcame sin, we can say, is a picture. He overcame sin in his private life before he came out into a public ministry.
நாம் அதை எப்படி சொல்லலாம் என்றால் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் பாவத்தை மேற்கொண்ட பிறகு பொதுபடியான ஊழியத்திற்கு வருகிறான் என்று சொல்லலாம்.
So the first thing I want to say to all of you young people is
ஆகவே வாலிபர்களே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய முதல் காரியம்
there are many lions and bears in your flesh you must fight them and overcome them.
உங்களுடைய மாம்சத்தில் எவ்வளவோ கரடிகளும் சிங்கங்களும் இருக்கிறது, நீங்கள் அதை போராடி ஜெயிக்க வேண்டும்.
God has got a great ministry for you in the church with Goliaths to be killed publicly.
பொதுபடியாக எத்தனையோ கோலியாத்துகள் கொல்லப்படக்கூடியதான ஒரு சபையின் ஊழியத்தை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார்.
But before that
ஆனால் அதற்கு முன்பதாக
you ask God to show you what are these lions and bears in your private life.
உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நீங்கள் கொல்ல வேண்டியதான சிங்கங்களும் கரடிகளும் என்ன ஆண்டவர் என்று அவரிடத்தில் கேளுங்கள்.
When you overcome them don't boast about them.
அவைகளை நீங்கள் மேற்கொண்டு விட்டால் அதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம்.
then God will give you a ministry in public also.
அப்பொழுது பொதுபடியாக தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தையும் கொடுப்பார்.
In the case of a lot of young men, it is sexual temptation. That is the lion and the bear.
அநேக வாலிபர்களுடைய வாலிப தம்பி மன்மார்களுடைய சோதனை என்னவென்றால் அந்த சிங்கம் என்னவென்றால் அவருடைய பாலியல் இச்சையினுடைய ஈர்ப்பு.
There's a lot of between young men and young women, there's a lot of physical attraction.
ஒரு வாலிப தம்பிக்கும் ஒரு வாலிப தங்கைக்கும் இருவருக்கும் இடையிலே சரீர பிரகாரமாக ஒரு ஈர்ப்பு அதிகமாய் காணப்படுகிறது.
You have to be very careful in not allowing those things to go out of control.
அவைகள் கட்டு மீறி போவதற்கு நீங்கள் ஒரு காலம் விட்டுவிடக் கூடாது. மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
If you're studying in a college or you're working in some office.
நீங்கள் ஒரு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கலாம்.
You girls can meet boys, boys can meet girls.
பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் பெண்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது.
Whenever boys and girls meet like that where parents are not there.
பெற்றோர்கள் இல்லாதபடிக்கு பையனும் வாலிப பெண்ணும் சந்திக்கும்
பொழுது
அவர்களுக்கு இடையில எவ்வளவோ சிங்கமும் கரடியும் வந்துவிடுகிறது.
And they'll swallow you up.
அவைகள் உங்களை விழுங்கிவிடும்.
I know so many wonderful young men and young women who've been destroyed by those lions and bears.
இந்த சிங்கங்களினாலே கரடிகளினாலே அழிக்கப்பட்ட அற்புதமான வாலிப சகோதரர்களை சகோதரிகளை நான் அறிந்திருக்கிறேன்.
And there are others who have kill those lions and bears.
அதே சமயத்தில் அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்ற வாலிபர்களையும் நான் அறிந்திருக்கிறேன்.
So be very careful that you don't allow your heart to be drawn to somebody like that.
ஆகவே இது போன்ற யாரோ ஒருவர் மீது ஒருவர் மூலமாக உங்களுடைய இதயமானது கவரப்பட்டு விடாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள்.
I was just a young man like you when I was 19.
நான் 19 வயதாக இருக்கும்போது உங்களைப் போலவே நானும் ஒரு பையனாக இருந்தேன்.
Tempted just like you.
உங்களைப் போலவே நானும் சோதிக்கப்பட்டேன்.
But the thing that protected me was I would spend most of my time studying the Bible.
ஆனால் என்னை பாதுகாத்தது எது தெரியுமா? என்னுடைய அநேக நேரத்தை வேதத்தை படிப்பதிலேயே செலவு செய்தேன்.
And I would seek fellowship with God's people as often as possible, every day of the week if possible.
வாரத்திலே எவ்வளவு நாட்கள் தேவ பிள்ளைகளை போய் சந்திக்க முடியுமோ ஐக்கியம் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நான் போய் சந்தித்தவர்களோடு ஐக்கியப்பட்டேன்.
Almost had no worldly friends except in my place of work.
என்னுடைய வேலை ஸ்தலத்திலே இரு வேலை செய்கிறவர்களை காட்டிலும் எனக்கு வேறு எந்த உலக நண்பர்களுமே இல்லை.
I never went with my worldly friends anywhere.
நான் எந்த இடத்துக்கும் என்னுடைய உலக நண்பர்களோடு கூட சேர்ந்து சென்றதே இல்லை.
7 days a week I would go and look for God's people and fellowship with them when I was in my early 20s.
என்னுடைய 20 வயது காலங்களிலே இருக்கும் பொழுது வாரத்தில் 7 நாட்களும் முடிந்தால் தேவனுடைய பிள்ளைகளை நான் போய் பார்த்து அவர்களோடு ஐக்கியப்படுவேன்.
I had friends in the world but that was only in the place of work we would meet and talk.
எனக்கு உலக நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வேலை செய்கிற இடத்திலே மட்டும்தான். வேலை செய்யும் பொழுது நாங்கள் பார்த்து பேசுகிறது அவ்வளவுதான்.
And when I came to my room I would open the Bible and start studying it.
எனக்கு நேரம் கிடைக்கும் நேரம் இருக்கும் பொழுது நான் வேதத்தை திறந்து படிக்க ஆரம்பிப்பேன்.
And I would pray, God fill me with the Holy Spirit.
ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன்.
So these are the things I want to encourage you also to do.
ஆகவே நீங்களும் இவைகளை செய்யும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.
Let there be a great cry in your heart to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்றதன ஒரு பெரிய தாகமும் ஏக்கமும் உங்கள் உள்ளத்தில் உண்டாகட்டும்.
When you get time study the Bible.
நேரம் கிடைக்கும் பொழுது வேதத்தை படியுங்கள்.
I used to carry a little Bible in my pocket. I can stand in the bus stand and read it.
நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ் காத்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பாக்கெட்டில் வைத்திருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டை எடுத்து நான் படிப்பேன்.
You know how many people stand in a bus and they are looking here and there and wasting time.
பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவர்கள் அங்கேயும் இங்கேயும் புறாக் பார்த்து கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள்.
I would stand there and read the Bible.
ஆனால் நான் அங்கே நின்று வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்பேன்.
I would sit inside the bus and again open the Bible.
பஸ்ஸில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் புதிய ஏற்பாட்டை திறந்து வாசிப்பேன்.
I would sit in a train and open the Bible.
நான் ட்ரெயினில் உட்கார்ந்திருக்கும் பொழுது வேதத்தை திறந்து வாசிப்பேன்.
That is how I learned the Bible by the time I was 26 years old.
26 வயதாகும் பொழுது இப்படி தான் நான் வேதத்தை நன்றாக கற்றுக்கொண்டேன்.
And you can also learn it.
நீங்களும் அதை கற்றுக்கொள்ள முடியும்.
And God gave me a ministry. He can give you a ministry too.
தேவன் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். உங்களுக்கும் ஒரு ஊழியத்தை கொடுப்பார்.
And even for girls.
பெண் பிள்ளைகள்.
I often think of Mary.
அடிக்கடி நான் மரியாளை எண்ணி பார்ப்பேன்.
When God was looking all over Israel to find some young maybe 19 year old girl who can be the mother of Jesus.
இயேசுவுக்கு தாயாக இருக்க வேண்டும் யாரை தெரிவு செய்வது என்று சொல்லி இஸ்ரவேல் முழுதுமாக தேவனுடைய கண்கள் தேடிக் கொண்டிருந்தது. ஒரு 19 வயது வாலிப தங்கை.
And he looks at one girl.
ஒரு வாலிப
God looks at one girl.
ஒரு வாலிப பெண்ணை பார்க்கிறார்.
He says no, she's too fashionable. She's more like a worldly type of.
இல்லை, இந்த பெண் ஆடை அணிகிற விதம் மிகவும் நவீனமாக இருக்கிறது. ஆகவே வேண்டாம்.
Copying all these worldly styles.
இவள் இந்த பெண் உலகத்தினுடைய வேஷத்தை அவள் காப்பி அடிக்கிறாள்.
I don't want my son to have such a mother.
என்னுடைய குமாரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாய் இருக்க கூடாது.
And he looks at another girl.
இன்னொரு பெண்ணை பார்க்கிறார்.
He's always mixing with the worldly friends and chatting and gossiping about all types of useless earthly things.
எப்பொழுது பார்த்தாலும் உலக நண்பர்களை பார்த்துக்கொண்டு அவர்களிடத்திலே வளவள என்று பேசிக்கொண்டு உலக காரியங்களை பற்றி அளவளாவிக் கொண்டே இருக்கிறாள்.
God says no, I want that one to be the mother of Jesus.
இந்த பெண்ணும் என்னுடைய குமாரன் இயேசுவுக்கு தாயாக இருக்க நான் விரும்பவில்லை.
And he looks around and looks around, finally he finds one girl.
இப்படி தேடி தேடி பார்க்கும் பொழுது கடைசியாக ஒரு வாலிப பெண்ணை கண்டுபிடிக்கிறார்.
She wasn't 50 years old by the way.
அந்த நேரத்தில் அவர்களுக்கு 50 வயது இல்லை.
She was only about 19 years old.
19 வயதுதான்.
At that age God found a girl.
அந்த வயதிலே தேவனாலே ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க முடிந்தது.
Who was not fashionable like these worldly people.
உலக மக்களைப் போல உலகத்தினுடைய நவீன ஆடைகள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கவில்லை.
He was not interested in just being like all the other worldly friends.
மற்ற உலக நண்பர்களைப் போலவே நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இல்லை.
You think there are worldly girls only in the 21st century? In Nazareth in the first century also there were.
21st நூற்றாண்டிலே மட்டும் தான் உலக பெண்கள் இருக்கிறார் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, முதல் நூற்றாண்டிலே நாசரேத்திலேயும் உலக ஆவி கொண்ட பெண்கள் இருந்தார்கள்.
And Mary knew many of them, but she was careful not to mingle with those types.
மரியாளுக்கு அவர்களில் அநேகம் பேரை தெரிந்திருந்தாலும் அவர்களோடு கூட பழகும்போது மிகவும் கவனமாக இருப்பார்.
God watched her and watched her and watched her for many years.
அநேக ஆண்டுகளாக இந்த பெண்ணை ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருந்தார்.
God said that's the one.
இந்த நபர் தான் என்று சொன்னார்.
One day he told Gabriel, go to that girl.
ஒரு நாள் காபிரியலை பார்த்து இந்த பெண்ணிடத்திற்கு போ.
That street.
இந்த தெருவிலே.
That house number.
இந்த வீட்டு நம்பர்.
In Nazareth.
நாசரேத்திலே.
Go and tell her that Jesus is going to be born.
இயேசு உன் மூலமாக பிறக்க போகிறார் என்று சொல் என்று சொன்னார்.
All of you young girls who are here.
இங்க இருக்கக்கூடிய வாலிப தங்கைகளே.
Supposing you were living in Israel 2000 years ago.
2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் நாட்டிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள்.
And Jesus was not yet born.
இயேசு இன்னும் பிறக்கவில்லை.
God is looking over Israel.
இஸ்ரவேலை தேவன்
for some girl.
தேடிக் கொண்டு பார்க்கிற ஏதோ ஒரு வாலிப பெண்.
Would he choose you?
உங்களை அவர் தெரிவு செய்வாரா?
Very good question to us.
அதை கேட்பது நல்ல ஒரு கேள்வி.
God doesn't use only men. He uses young girls too.
ஆண்களை மட்டும் தேவன் பயன்படுத்துவதில்லை, வாலிப பெண்களையும் தேவன் பயன்படுத்துகிறார்.
Here's 19 year old David, here's 19 year old Mary. Both of them God needs.
இங்கே 19 வயதிலே இருந்ததான தாவீது, இங்கே 19 வயதிலே இருக்கக்கூடிய மரியாள், இருவருமே தேவனுக்கு தேவை.
Even today,
இன்றைக்கும் கூட
God needs you.
தேவனுக்கு நீங்கள் தேவை.
When you are young,
வாலிப பிராயத்திலே
he wants to lay hold of you.
உன்னை பற்றிக் கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார்.
Allah make you fight the battle in your spirit to kill the lions and the bears.
உள்ளே இருக்கக்கூடிய சிங்கங்களையும் கரடிகளையும் போராடி கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார்.
And he may allow you to go through many many trials.
அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லும்படி அனுமதிக்கலாம்.
You know, Mary had to suffer a lot of reproach in that city, in that small village.
அந்த சிறு கிராமத்திலே எவ்வளவோ நிந்தையை மரியாள் சுமக்க வேண்டியிருந்தது.
I mean, 2-3 months you can conceal that you are pregnant.
கர்ப்பவதி ஆகிவிட்டேன் என்பதை 2-3 மாதங்கள் வரைக்கும் மறைத்து வைக்கலாம்.
The news goes around, this woman got pregnant before she was married, this girl.
இந்த பெண்ணுக்கு திருமணமே ஆகவில்லை ஆனாலும் கர்ப்பவதி ஆகிவிட்டாள் என்றதன செய்தி காட்டுத்தீ போல பரவியது.
Reproach.
ஒரு நிந்தை.
The same way with David.
அதே போல தான் தாவீது.
After he was anointed as king for 10 years, he had to run for his life.
ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு 10 ஆண்டுகள் தன் ஜீவன் தப்ப காடுகள் மலைகளில் ஓட வேண்டியிருந்தது.
He was anointed when he was 19.
19 வயதா இருக்கும்போது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான்.
Why didn't God make him king immediately?
ஏன் உடனடியாக தாவீதை ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தவில்லை?
We saw in 1 Samuel 17 he was not yet ready to go to war, means he was below 20.
1 சாமுவேலை நாம் பார்த்தோம், இன்னுமாய் அவனுக்கு 20 வயது ஆகவில்லை, ஆகவே யுத்தத்துக்கு போக வேண்டிய வயது வரவில்லை.
That's in chapter 17.
17 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
In the previous chapter, chapter 16, he was anointed.
ஆனால் 16 அதிகாரத்திலே பாருங்கள், அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டான்.
Imagine being anointed with the Holy Spirit as king when you are 19 years old.
19 வயதா இருக்கும்பொழுதே ராஜாவாக பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அனுபவத்தை எண்ணி பாருங்கள்.
Nobody had that experience in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே இந்த விதமான அனுபவம் கிடைக்கவில்லை.
There are many kings but anointed by the Lord with the Holy Spirit.
அநேக ராஜாக்கள் இருந்தார்கள், ஆனால் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்றால்,
and he was not ready to be the king.
ஆனால் இன்னுமாய் ராஜாவாக முடியாய் தயாராக இல்லை.
The anointing is not enough.
அங்கே உள்ள அபிஷேகம் போதுமானதாக இல்லை.
Some people think, oh, I'm anointed, I've got a gift and I can speak now.
எனக்கு அபிஷேகம் கிடைத்து விட்டது, எனக்கு வரம் கிடைத்து விட்டது, இப்பொழுது நான் பேசலாம் என்று சிலர் எண்ணுகிறார்கள்.
No.
இல்லை.
You have to go through a lot of breaking.
எவ்வளவோ நொறுங்குதலுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது.
Otherwise you'll become a useless king.
இல்லாவிட்டால் நீங்கள் பயனற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள்.
Who are the first three kings of Israel?
இஸ்ரவேலிலே முதல் மூன்று ராஜாக்கள் யார் யார்?
Saul,
Saul,
David,
தாவீது,
Solomon,
Solomon.
Saul started well, became a very bad king.
சவுல் ஆரம்பித்து மிக மோசமான ஒரு ராஜாவை மாறிவிட்டான்.
Solomon started well but became a very bad king.
சாலமோனும் நல்ல ராஜாவாக ஆரம்பித்தான், ஆனால் மிக மோசமானவனாய் மாறிவிட்டான்.
David started well and even though he made a few mistakes he still completed his the Bible says he did the will of God in his generation and then only went to sleep.
தன்னுடைய சந்ததியிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவன் கர்த்தருக்குள் நித்திரடைந்தான் என்று சொல்லத்தக்க அளவிலே தாவீது சில சில தவறுகள் செய்திருந்தாலும் அவன் தன்னுடைய ராஜா என்கிற அந்த நிலையை முடித்து விட்டார்.
That's written in Acts chapter 13.
இது அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
You read there in verse 36.
36 வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள்.
David served his generation in the will of God and died.
தாவீது தன் கால தன் சந்ததியிலே தேவனுடைய சித்தத்தை செய்து அவன் மரித்தான்.
So there is God's certificate.
அது தேவனுடைய நற்சாட்சி.
That David when he died at the age of 70 even though he had made a few mistakes
சில தவறுகள்
he did the will of God.
சில தவறுகள் செய்திருந்தாலும் 70 வயதிலே தேவ சத்தத்தை செய்து மரித்தவனாய் இருந்தார் தாவீது.
Now how is it David finished his ministry so well but Saul and Solomon did not?
தாவீது தன்னுடைய ஊழியத்தை நன்றாக முடித்தார், ஆனால் சவுலும் சாலமோனும் முடியவில்லை. ஏன்?
Think about that.
இதை எண்ணி பாருங்கள்.
What did David have which Saul and Solomon did not have?
சவுலுக்கும் சாலமோனுக்கும் இல்லாத ஒரு காரியம் தாவீதுக்கு என்ன இருந்தது?
I'll tell you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Saul was born in a rich family.
சவுல் ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தார்.
His father was a rich businessman with servants.
தன்னுடைய தகப்பனுக்கு அநேக வேலைக்காரர்கள் உண்டு, பெரிய ஒரு வியாபாரி.
And Saul grew up in that wealthy home.
அப்படிப்பட்ட பணக்கார குடும்பத்திலே சவுல் வளர்ந்தார்.
No trials.
எந்த கஷ்டமும் இல்லை.
No problems.
எந்த பிரச்சனையும் இல்லை.
Suddenly he becomes king.
திடீரென ஒரு ராஜாவாக மாறினார்.
Solomon.
Solomon
also grew up in a palace.
அவன் அரண்மனையிலே வளர்ந்தான்.
No trials, no problems.
எந்த பிரச்சனையும் இல்லை, உபத்திரவங்களும் இல்லை.
He becomes king.
அவன் ராஜாவாய் மாறினான்.
And they both become useless kings.
இருவருமே பயனற்ற ராஜாக்களாய் மாறிவிட்டார்கள்.
But David was different.
ஆனால் தாவீது வித்தியாசமானவராய் இருந்தார்.
He grew up in a poor home.
ஒரு ஏழை குடும்பத்திலே வளர்ந்தார்.
He didn't have any servants to look after the sheep. He himself had to go and look after the sheep.
ஆடுகளை மேய்ப்பதற்கு வேலைக்காரர்கள் இல்லை, தானாகவே போய் ஆடுகளை மேய்க்க வேண்டியதா இருந்தது.
And then 10 years of running for his life, struggling.
10 ஆண்டுகள் தன் ஜீவன் தப்ப இங்கேயும் அங்கமாய் போராடி ஓடி ஒளிந்து.
Living in caves, no proper food.
குகைகளிலே ஒளிந்து கொண்டு சரியான ஆகாரம் இல்லை.
All those struggles for 10 years God broke him.
இந்த 10 ஆண்டு கால போராட்டங்களில் மூலமாக தேவன் அவனை நொறுக்கினார்.
So I want to say you young people,
ஆகவே வாலிபர்களே உங்களை பார்த்து சொல்கிறேன்.
Even if you're anointed and you have gifts,
உங்களுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு வரங்கள் இருந்தாலும் கூட,
God still has to break you through many circumstances.
அநேக சூழ்நிலைகள் மூலமாக தேவன் உங்களை உடைக்க வேண்டியிருக்கிறது, நொறுக்க வேண்டியிருக்கிறது.
He will break you through your parents.
உங்கள் பெற்றோர் மூலமாக உங்களை நொறுக்கலாம்.
He can break you through difficult elders in your church.
உங்கள் சபையில் இருக்கக்கூடிய கடினமான மூப்பர்கள் மூலமாக உங்களை நொறுக்கலாம்.
I know he broke me.
என்னை அவர் நொறுக்கினார்.
When the elders in the churches I was in were jealous of my ministry, they would try to push me down.
நான் இருந்த சபையிலே அங்குள்ள மூப்பர்கள் என்னுடைய ஊழியத்தையோ என்னுடைய வரத்தை குறித்து பொறாமை கொண்டு என்னை மட்டம் தட்டினார்கள்.
And the Lord said to me, keep your mouth shut, don't complain against them.
ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய வாயை மூடிக்கொண்டு அமைதியா இரு, அவர்களை குறித்து யாரிடத்திலும் புகார் சொல்ல வேண்டாம்.
I kept quiet.
நான் அமைதியா இருந்தேன்.
And those many years God just broke me.
அந்த காலங்களில் अनेक வருஷங்களாக தேவனை நொறுக்கி 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 நொறுக்கி
It was good for me.
அது எனக்கு நல்லதா இருந்தது.
And the same thing God did with David.
அதே காரியத்தை தாவீதுக்கும் தேவன் செய்தார்.
It's very dangerous to be gifted when you are young.
வாலிப வயதிலேயே வரம் பெற்றிருப்பது ஆபத்தானது.
And if God does not break you, your head will get puffed up and you will destroy yourself.
தேவன் உங்களை நொறுக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய தலை உப்பிவிடும், நீங்கள் உங்களையே கெடுத்துக் கொள்வீர்கள்.
When I was 23 years old,
எனக்கு 23 வயதாக இருந்த பொழுது,
I remember Brother Baksing asked me one day to speak to more than 5000 people in the conference.
23 வயதாக இருந்த பொழுது சகோதரர் பக்சிங் அவர்கள் 5000 பேருக்கு அதிகமாக இருந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் என்னை பேச சொன்னார்.
He did not allow any of his other co-workers to speak.
அவருடைய எந்த உடன் ஊழியர்களையும் பேசும்படி அவர் அனுமதித்ததே கிடையாது.
I was only 23.
அப்பொழுது எனக்கு 23 வயது தான் இருந்தது.
First time in 13 years he asked anybody else to speak. Always he would speak.
எப்பொழுதே அந்த கான்ஃபரன்ஸில் அவர் மட்டுமே பேசுவார். 13 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக என்னை பேச சொன்னார்.
That could have destroyed me.
அது என்னை அழித்திருந்திருக்கும்.
Because you know when you stand before so many people you can get puffed up.
இவ்வளவு திரளான மக்கள் முன்பாக எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் பெருமை அடைந்து விடலாம்.
God saw that.
அவர் தேவன் அதை பார்த்தார்.
And he took me through so many things to crush me.
அங்கே என்னை நொறுக்கும்படியாக பல அனுபவங்களுக்குள்ளாக என்னை நடத்தி சென்றார்.
He has done that even when I am 60 years old also. When I am 60 years old also.
60 வயதா இருக்கும் பொழுது கூட தேவன் அதை செய்கிறார்.
We always need it.
நமக்கு எப்பொழுதுமே அது தேவைப்படுகிறது.
So that we keep our face in the dust.
நம்முடைய முகத்தை எப்பொழுதுமே தூளிலே நாம் வைத்து தாழ்மையாக இருப்பதற்கு.
The other day when one young brother shared a very good message in our church.
நம்முடைய சபையிலே ஒரு நாளிலே ஒரு சகோதரர், இளம் சகோதரர் நல்ல ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார்.
I went to him afterwards.
அதற்கு பிறகு அவரிடத்திலே சென்றேன்.
I said that was so good. To hear what you said.
நீங்கள் பேசினதை கேட்பது அவ்வளவு நன்றாக இருந்தது என்று சொன்னேன்.
And I held his head.
நான் அவர் தலையை பிடித்துக் கொண்டேன்.
I said, please, I pray God will keep your head small.
உங்கள் தலையை சிறியதாகவே தேவன் வைத்திருப்பார் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன்.
And I pray that you will keep that head in the dust.
நீ உங்கள் தலையை துளிலே வைத்திருக்கும்படியாக நான் கேட்கிறேன் என்று சொன்னேன்.
He said, Brother Zach, you know what is the right thing you to pray for me.
சகோதர ஜாக், அவர்களே சரியான காரியத்திற்காக ஜெபிக்க முடியாது, ஜெபிப்பது எப்படி என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்.
I said I love young people.
நான் வாலிபர்களை நேசிக்கிறேன் என்று சொன்னேன்.
I want them to develop.
அவர்கள் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறேன்.
I only asked him to speak.
நான் தான் அவரை பேச முடியாக செய்தேன்.
And I said I long that I've seen so many young people who are destroyed by pride.
பெருமையினால் எத்தனையோ வாலிபர்கள் தங்களை அழித்துக் கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன்.
So many
anegar
who start so well,
nalla neerthiyai aarambithavargal,
so many elders
anega muppargal,
gifted
varambettravargal,
destroyed
thangalai azhithukondargal.
You have seen that here in the Tuticorin church itself.
Thoothukudi sabaiyile neengal adai kandirukkireergal.
It's not easy to be gifted and anointed and stand before people.
ஜனங்களுக்கு முன்பாக வரம் பெற்றவர்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் நிற்பது என்பது எளிதான காரியம் அல்ல.
All you young people, allow God to break you.
ஆகவே வாலிபர்களே, தேவனுங்களை நொறுக்க முடியாது, நீங்கள் விட்டுக் கொடுங்கள்.
In your younger days, whatever experience God takes you to crush you, accept it.
வாலிப நாட்களிலே தேவனுங்களை நொறுக்கும்படிக்கு எந்த விதமான அனுபவங்களுக்குள்ளாக உங்களை நடத்தி சென்றாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள்.
The second burden I have,
எனக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது பாரம்,
is for older people.
வயது முதிர்ந்தவர்களுக்கு.
That the older brothers and sisters in our midst,
நம்முடைய மத்திலே வயது ஆன சகோதர சகோதரிகள்,
will endure unto the end in humility.
தாழ்மையிலே முடிவு பரியந்தம் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும்.
It's very sad when I see a older brother or sister acting proud.
வயதிலே மூத்த சகோதரனோ சகோதரியோ பெருமையிலே கிரியை செய்வதை நான் பார்க்கும் பொழுது துக்கப்படுகிறேன்.
You know, despising young people.
வாலிபர்களை அற்பமாய் எண்ணுவது,
or pushing them down,
அல்லது வாலிபர்களை மட்டம் தட்டுவது.
That's I feel sad when I see it.
நான் அதை பார்க்கும் பொழுது துக்கப்படுகிறேன்.
I see these people are not fathers.
இந்த மக்கள் தகப்பனை போல இல்லையே.
They are not mothers.
தாய் போல இல்லையே.
Supposing your son or daughter is coming up, will you push them down?
உங்கள் மகனோ மகளோ வளர்ந்து வரும் பொழுது, முன்னேறும் பொழுது நீங்கள் கீழே பிடித்து தள்ளுவீர்களா?
Supposing your son or daughter is doing well in college, do you get jealous of that?
உங்களுடைய மகனோ மகளோ கல்லூரியில் மேற்படிப்பு படிக்கும் பொழுது அதை குறித்து பொறாமை படுவீர்களா?
Supposing they got the first prize in the college, do you feel jealous because you never got it yourself?
கல்லூரியில் முதல் பரிசு வாங்கும் பொழுது எனக்கே கிடைக்கவில்லை, இவனுக்கு எப்படி கிடைக்கலாம் என்று சொல்லி பொறாமை படுகிறீர்களா?
No.
இல்லை.
You are so happy, you tell other people about it.
நீங்கள் சந்தோஷமுள்ளவர்களாய் மற்றவர்களிடம் போய் சொல்கிறீர்கள்.
Why don't you treat the young brothers and the sisters in your church like that?
ஏன் இது போன்று உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய இளம் வாலிப தம்பிகளையும் தங்கைகளையும் நீங்கள் நடத்த கூடாது?
If you cannot treat the young people in your church like your own children, then you're not fit to be an elder.
சபையிலே உள்ள வாலிப தம்பிகளை தங்கைகளை உங்கள் சொந்த பிள்ளைகளைப் போல நீங்கள் நடத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் மூப்பராய் இருப்பதற்கு தகுதியற்றவர்களாய் மாறிவிடுகிறீர்கள்.
They are our children.
இவர்கள் நம்முடைய பிள்ளைகள்.
I am so happy to see that they are coming up.
அவர்கள் முன்னேறி வருவதை பார்க்கும் பொழுது நான் சந்தோஷம் அடைகிறேன்.
I mean, I sat there this morning and listened to these brothers.
நான் காலையிலே உட்கார்ந்து கொண்டு சகோதரர்கள் பேசுவதை
கேட்டேன். I tell you, I wept with joy to see what a wonderful work God is doing in our brothers here.
நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே தேவன் என்ன அற்புதமான வேலையை செய்திருக்கிறார் என்பதை நான் உணரும் பொழுது சந்தோஷத்தினாலே கண்ணீர் விட்டேன்.
We should be happy when you see young brothers coming up.
வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்கள் மேலே எழும்பி வரும் பொழுது நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும்.
Once man was put out of the garden of Eden.
ஆதாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு மனிதன் வெளியே துரத்தி விடப்பட்ட பொழுது
the first thing you see in Genesis 4
ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் காரியம்
is two men serving God.
இரண்டு பேர் இரண்டு மனிதர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள்.
Cain and Abel.
காயினும் ஆபேலும்.
Cain is serving God.
காயின் தேவனுக்கு ஊழியம்
செய்கிறான். Abel is serving God.
ஆபேலும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறான்.
That's the first story in after man comes out of Eden.
ஏதேனுக்கு புறம்பாக மனிதன் வந்த பிறகு இதுதான் நாம் வாசிக்கக்கூடிய முதல் கதை.
Why has God put that story first?
ஏன் இந்த கதையை தேவன் முதலாவதாக வைத்திருக்கிறார்?
Because there is the beginning of Babylon and Jerusalem.
அங்கேதான் பாபிலோனுடைய ஆரம்பத்தையும் எருசலேமுடைய ஆரம்பத்தையும் நாம் பார்க்கிறோம்.
It begins with Cain and Abel.
காயின் ஆபேலில் அது ஆரம்பிக்கிறது.
It ends in Revelation with Babylon and Jerusalem.
வெளிப்படுத்தின விசேஷத்திலே பாபிலோன் எருசலேமிலே வந்து அது முடிவடைகிறது.
What is the difference between Cain and Abel?
காயினுக்கு மாபேலுக்கு என்ன வித்தியாசம்?
Many people out in the religious world say Abel brought blood and Cain
did not bring blood. வெளியே உள்ளதான மத மக்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் காயின் காய்கறிகளை கொண்டு வந்தான் ஆபேலோ ரத்தத்தை கொண்டு வந்தான் என்று சொல்கிறார்கள்.
But that is not the reason.
ஆனால் அது காரணமே அல்ல.
It doesn't say God accepted Abel's sacrifice. It says God accepted Abel, therefore he accepted the sacrifice.
அங்கே ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார் என்று முதல் சொல்லவில்லை. அங்கே ஆபேலையும் அவன் காணிக்கையையும் தேவன் அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
See Genesis chapter 4.
ஆதியாகமம் 4 அதிகாரம்.
And verse 4 and 5.
4-5 வசனங்கள்.
Read carefully.
அதை கவனமாய் வாசித்து பாருங்கள்.
What did God accept?
தேவன் எதை ஏற்றுக்கொண்டார்?
Not the offering.
காணிக்கை முதலாவதல்ல.
He accepted Abel.
அவர் ஆபேலை அங்கீகரித்தார்.
And he accepted his offering.
அவருடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார்.
No, that's exactly what Jesus said.
இதுதான் இயேசுவும் சொன்னார்.
That if you bring your offering to the Lord and then you've hurt somebody else, God will not accept your offering.
அங்கே பலிபீடத்தில் ஒரு காணிக்கையை நீ கொண்டு வருகிறாய், உன்னுடைய சகோதரனுக்கு உண்மையில் ஒரு குறை இருக்கிறது என்று அறிந்தால் தேவனுடைய காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார்.
Even if you say blood of Jesus, God will not accept your offering.
இயேசு ரத்தம் என்று சொன்னாலும் கூட தேவன் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
No use talking about the blood of Jesus.
இயேசு ரத்தத்தை குறித்து அங்கே பேசுவதில் பிரயோஜனம் இல்லை.
The Lord said first go and ask forgiveness from that person you hurt.
நீ புண்படுத்தின மனதினிடத்திலே போய் முதலாவது மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வா.
Then come and give your offering, Matthew chapter 5.
அதற்கு பிறகு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து, மத்தேயு 5 அதிகாரம்.
And Cain also, it says God did not accept Cain and therefore he did not accept his offering.
ஆகவே காயினை தேவன் அங்கீகரிக்கவில்லை, ஆகவே அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை.
It was the person God accepted in Abel and the person God did not accept in Cain.
ஆபேலிலே அந்த நபரை இயேசு கர்த்தர் ஏற்றுக்கு அங்கீகரித்தார், அதே போல காயினிலே அந்த நபரை கர்த்தர் அங்கீகரிக்க முடியவில்லை.
See the difference between what Cain brought and what Abel brought.
காயின் கொண்டு வந்ததையும் ஆபேல் கொண்டு வந்ததையும் வித்தியாசத்தை பாருங்கள்.
Verse 3.
மூன்றாம் வசனம்.
I don't know whether it's so clear in Tamil.
தமிழில் தெளிவா இருக்கதா என்று தெரியவில்லை.
Cain brought an offering.
காயின் காணிக்கையை கொண்டு வந்தான்.
But Abel brought the best of his flock.
ஆனால் ஆபேலோ தன்னுடைய மந்தையிலே மேன்மையானவற்றை தலையீற்றை கொண்டு வந்தான், கொழுமையானவளை கொண்டு வந்தான்.
You know there's a lot of difference between bringing an offering to God and bringing your very best to God.
தேவனுக்கு ஏதோ ஒரு காணிக்கை கொண்டு வருவதற்கும் தேவனுக்கு மேன்மையான ஒரு காணிக்கை கொண்டு வருவதற்கும் வித்தியாசம் உண்டு.
That is the difference between Babylon and Jerusalem.
இதுதான் பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் வித்தியாசம்.
Right there you can see it.
அங்கேயே நீங்கள் பார்க்க முடிகிறது.
When you come to God you can bring an offering or you can bring your very best.
தேவனிடத்தில் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ஒரு காணிக்கை கொண்டு வரலாம் அல்லது உங்களுடைய மேன்மையானதை கொண்டு வரலாம்.
There are many people who the way they come to the Lord is like this.
அநேகர் தேவனிடத்தில் இப்படி தான் வருகிறார்கள்.
What is the minimum I have to give to God?
ஆண்டவருக்கு நான் கொடுக்க வேண்டிய குறைந்தபட்சம் எவ்வளவுங்க?
What is the minimum I have to do to go to heaven?
பரலோகத்துக்கு போவதற்கு குறைந்தபட்சம் நான் என்ன செய்ய வேண்டும்?
What is the minimum I have to do to be accepted in the church as a good brother who can break bread?
நல்ல சகோதரனாக அப்பம் பிட்கக்கூடிய சகோதரனாக இருப்பதற்கு குறைந்தபட்சம் நான் என்னுடைய தகுதி என்ன?
What is the minimum?
என்ன குறைந்தபட்சம் 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 குறைந்தபட்சம்?
But when it comes to building their own house,
தங்களுடைய சொந்த வீட்டை கட்டும் பொழுது,
what is the maximum I can spend to build a good house for myself?
நல்ல வீட்டை எனக்கென்று கட்டுவதற்கு அதிகபட்சமாக நான் எவ்வளவு செலவு செய்ய முடியும்?
God sees that.
தேவனை பார்க்கிறார்.
God sees the attitude in the hearts of people.
தன்னுடைய உள்ளத்தில் உள்ளதன மனநிலையை தேவன் பார்க்கிறார்.
When it comes to their own things, they're always thinking of maximum.
தங்களுடைய சொந்த காரியம் என்று வரும்பொழுது அதிகபட்சம் என்று எண்ணுகிறார்கள்.
But when it comes to my work and my house, it is what is the minimum I have to do for God.
ஆனால் என்னுடைய ஊழியம் என்னுடைய வேலை என்று வரும்பொழுது கர்த்தருக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு கொடுக்கலாம் என்று எண்ணுகிறார்கள்.
All such people will be gathered together and made into Babylon.
இப்படிப்பட்ட குறைந்தபட்ச கொடுக்கக்கூடிய மக்கள் இவர்கள் எல்லாவற்றையும் தேவன் சேர்த்து
Even in CFC,
CFC சபையிலே கூட
such people will be part of Babylon.
CFC சபையிலே கூட ஒரு சில மக்கள் பாபிலோனின் ஒரு பகுதியாக
இருப்பார்கள். There are certain other people.
இன்னும் வேறு மக்கள் இருக்கிறார்கள்.
There are not many like that, but there are a few.
அநேகர் அப்படி இல்லை, ஆனால் ஒரு சிலர் அப்படி இருக்கிறார்கள்.
Whose whole attitude is this?
அவருடைய முழு மனோபாவம் இப்படி தான் இருக்கிறது.
What is the maximum I can give to God?
நான் தேவனுக்கு அதிகபட்சமா என்ன கொடுக்க முடியும்?
My time, my energy, my money, whatever I can give to God.
என்னுடைய நேரம், என்னுடைய சக்தி, என்னுடைய பணம் அதிகபட்சம் நான் தேவனுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்?
God sees that.
தேவன் அதை பார்க்கிறார்.
When Jesus came to earth,
இயேசு இந்த பூமிக்கு வந்தபொழுது,
how do you think he served the father?
அவர் எப்படி பிதாவுக்கு ஊழியம் செய்தார் என்று எண்ணுகிறீர்கள்?
Oh, what is the minimum I have to do to for my father?
என்னுடைய தகப்பனுக்கு நான் குறைந்தபட்சம் என்ன செய்ய வேண்டும்?
Not at all.
இல்லவே இல்லை.
From his childhood,
அவருடைய சிறு பிராயம் முதல்,
his father Joseph and Mary had gone away, he's sitting in the temple at the age of 12. trying to witness for his father.
அப்பா அம்மாவும் ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போய் எவ்வளவு நேரமாகிறது, ஆனாலும் அங்கே ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு பிதாவுக்கு சாட்சியாய் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்.
2 days he is not worried about his father and mother, he is witnessing for his father.
2 நாட்கள் அப்பா அம்மாவை குறித்து அவர் கண்டுகொள்ளவில்லை, அவர் சபையிலே சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
That is the difference between Babylon and Jerusalem.
பாபிலோனுக்கு மெருசலேமுக்கு இதான் வித்தியாசம்.
And the other thing I see here is,
இங்கே நான் பார்க்கிற இன்னொரு காரியம் என்னவென்றால்,
the attitude of an older brother to a younger brother.
ஒரு மூத்த சகோதரனுக்கு இளைய சகோதரர் மீது உள்ளதான மனப்பான்மை.
They are all older people here can learn a lesson.
இங்க இருக்கக்கூடிய வயதிலே மூத்தவர்கள் நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும்.
Cain saw the fire of God fall upon his younger brother.
தன்னுடைய இளைய சகோதரனுடைய பலிபீடத்திலே கர்த்தருடைய அக்கினி வந்ததை காயின் பார்த்தான்.
Nothing on his
ஆனால் தன்னுடைய பலிபீடத்தில் ஒன்றும் வரவில்லை.
He got jealous.
அவன் பொறாமை கொண்டான்.
And he called him and killed him.
ஆபேலை அழைத்து அவனை கொன்றான்.
I have seen that happen so many times.
அநேக முறைகள் இது நடக்கிறது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
The children of Cain are today.
காயினுடைய குமாரர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள்.
They are found in CFC churches.
CFC சபைகளிலும் காணப்படுகிறார்கள்.
People who walk the way of Cain.
காயினுடைய வழியிலே நடக்கிறவர்கள்.
We read about in the book of Jude.
யூதாவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து.
The way of Cain is the way of feeling jealous of younger brothers who got a fire in their heart.
தங்களுடைய உள்ளத்திலே அக்கினி கொண்ட வாலிபர்களை பார்க்கும் பொழுது பொறாமை படக்கூடிய வழிதான் காயினுடைய வழி.
Somehow you want to suppress them.
எப்படியாவது நீங்கள் அவர்களை கீழே அமுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
Because inwardly you are jealous.
உள்ளாக ஒரு பொறாமை.
You feel that people in the church will appreciate them more.
ஜனங்கள், சபையில் உள்ள ஜனங்கள் இவர்களை அதிகமாக மெச்சிக்கொண்டு விடுவார்களோ என்று உணர்கிறீர்கள்.
You know, when David killed Goliath,
தாவீது கோலியாத்தை கொன்ற பொழுது,
all the women were singing.
அங்கே ஸ்திரீகள் எல்லாரும் பாடினார்கள்.
Saul only killed thousands, David killed 10,000.
சவுல் கொன்றது 1,000, தாவீது கொன்றது 10,000.
And Saul heard it.
சவுல் அதை கேட்ட மாத்திரத்தில்,
till then he was happy, Goliath is killed.
அதுவரைக்கும் கோலியாத் கொல்லப்பட்ட உடனே சந்தோஷமா இருந்தார்.
But when he heard the women are singing,
ஆனால் ஸ்திரீகள் பாடுகிறதை கேட்ட உடனே,
he became jealous.
பொறாமைக்குள்ள ஆரம்பித்தார்.
And he wanted to throw a javelin and kill David.
ETI VC தாவீதை கொல்ல முடியாய் முயற்சித்தார்.
I have seen preachers like Saul.
சவுலை போல பிரசங்கிகளை நான் பார்த்திருக்கிறேன்.
I have seen elder brothers like Saul.
சவுலை போல மூத்த சவுலை நான் பார்த்திருக்கிறேன்.
Who are disturbed that some younger person is having an anointing.
ஒரு வாலிப சகோதரனுக்கு அபிஷேகம் இருக்கிறபடினாலே இவருடைய உள்ளத்திலே சலனம் அடைகிறார்கள்.
Where are the true fathers who will bring up these young people?
இந்த வாலிப மக்களை மேலே கொண்டு வரும்படிக்கு மெய்யான தகப்பன்மார்கள் எங்கே?
Where are the older brothers and sisters who will endure to the end in humility?
தாழ்மையிலே முடிவு வரையும் நிலைத்திருக்கக்கூடிய மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் எங்கே இருக்கிறார்கள்?
That is my second burden.
இது என்னுடைய இரண்டாவது பாரம்.
That we shall have many older brothers and sisters.
வயதிலே முதிர்ந்த சகோதர சகோதரிகள் அநேகம் எழும்ப வேண்டும்.
Who will encourage the younger ones to come up?
அவர்கள் தங்களை காட்டிலும் இளையவர்கள் மேலே வரும்படியாக அவர்களை விட்டுக் கொடுக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும்.
Like we heard earlier today,
இன்றைக்கு நாம் ஆரம்பத்தில் கேட்டது போல,
Barnabas is an older brother.
பர்னபாஸ் ஒரு மூத்த சகோதரர்.
He was the one who brought this young brother Saul of Tarsus to the church.
தர்சிசை சேர்ந்த சவுலை சபைக்கு கொண்டு வந்தவர் இவர்தான் பர்னபா.
And now he is saying, he promotes him to become an apostle.
இப்பொழுது இவர் ஒரு அப்போஸ்தலனாக மாறும்படியாக அவரை மேலே எழுப்புகிறார்.
If you read in Acts chapter 13,
நீங்கள் அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தை வாசிப்பீர்கள்.
I don't have time to show it to you.
உங்களுக்கு காண்பிக்க நேரம் இல்லை.
Very interesting to see.
அதை பார்ப்பதற்கு சுவாரஸ்யமா இருக்கு.
It starts with Barnabas and Paul.
Barnabas Paul என்று ஆரம்பிக்கிறது.
Barnabas and Paul.
பர்னபாவும் பவுலும்.
Barnabas and Paul.
பர்னபாவும் பவுலும்.
And somewhere in the middle of that chapter it changes.
அந்த அதிகாரத்தின் மத்தியில் எங்கேயோ ஒன்று அந்த முறை மாறுகிறது.
Paul and Barnabas.
பவுலும் பர்னபாவும்.
Paul and Barnabas.
பவுலும் பர்னபாவும்.
And what does Barnabas do about that?
இதை குறித்து பர்னபா என்ன செய்தார்?
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
We need more people like that.
நமக்கு இது போன்ற அநேக மக்கள் தேவை.
Who are willing when somebody else is coming up to encourage him.
யாராவது மேலே எழும்பி வரும் பொழுது அவளை உற்சாகப்படுத்த கூடியவர்கள்.
Let him develop into a ministry.
அது ஒரு ஊழியமாக வளர்ச்சி அடையட்டும்.
But protect him so that he doesn't get puffed up and ruined.
ஆனால் பெருமை அடைந்து தன்னை அழித்துக் கொள்ளாதபடிக்கு அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது.
We have to be very careful about jealousy in our hearts.
நம்முடைய உள்ளத்திலே பொறாமையை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Wherever there is jealousy, there is Babylon.
எங்கெல்லாம் பொறாமை இருக்கிறதோ அங்கெல்லாம் பாபிலோன் இருக்கிறது.
I want to tell all of you sitting here.
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
If you are jealous of one human being on the face of the earth, you got Babylon in your heart.
இந்த பூமியின் பரப்பில் ஒரு மனிதனை குறித்தாவது உங்களுக்கு பொறாமை இருக்குமேயானால் உங்கள் உள்ளத்திலே பாபிலோன் இருக்கிறது.
Do you feel that I came to the church many years ago?
அநேக ஆண்டுகள் முன்பாக நான் சபைக்கு வந்தேனே
என்று உணர்கிறீர்கள்? And these brothers came only recently.
இந்த சகோதரர்கள் சமீபமாய் தானே சபைக்கு வந்தார்கள்?
And now they are being promoted over me.
ஆனால் என்னை காட்டிலும் அவர்கள் மேலே எழுப்பப்படுகிறார்களே.
They are speaking in the conferences and I am not allowed to speak.
இவர்கள் கான்ஃபரன்ஸில் பேசுகிறார்கள், நான் கான்ஃபரன்ஸில் பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லையே.
I have one advice for you.
உங்களுக்கு ஒரு ஆலோசனை உங்களுக்கு
சொல்றேன். You either repent or get out of the church. Don't ruin the church.
ஒன்று மனம் திரும்புங்கள் அல்லது சபையை விட்டு புறம்பாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் சபையை கெடுக்க வேண்டாம்.
I say that again. Either repent or get out of the church and give up your eldership and go and do something else.
நீங்கள் ஒன்று மன திரும்பங்கள் இல்லாவிட்டால் உங்கள் மூப்புற பதவியை எடுத்துவிட்டு நீங்கள் சபைக்கு வெளியே போய் வேறு ஏதாவது செய்யுங்கள்.
We don't want Babylon built here.
நமக்கு இங்கே பாபிலோன் கட்டப்பட தேவையில்லை.
There must be zero jealousy.
நமக்கு பூஜ்யம் பொறாமை தான் இருக்க வேண்டும்.
That is the way of Cain.
இது காயினுடைய வழி.
That is the way of King Saul.
இது சவுலுடைய வழி.
Pushing down David.
தாவீதை கீழே தூக்கி தள்ளுவது.
That is the way of these 65-year-old Pharisees trying to push down the 30-year-old Jesus.
65 வயது நிரம்பிய பரிசேயர்கள் 30 வயது நிரம்பிய இயேசு கிறிஸ்துவை கீழே தள்ள முடியாமல் முயற்சித்தார்கள்.
Throughout history.
சரித்திரம் முழுவதுமாக நடந்து கொண்டிருக்கிறது.
And in the midst of that you see a wonderful brother like Barnabas.
அந்த மத்தியிலே அற்புதமான பர்னபாவை போல ஒரு சகோதரரை பார்க்கிறேன்.
Quite happy to let Paul go above him.
பவுல் தனக்கு மேலாக உயரட்டும் என்பதிலே சந்தோஷமுள்ளவராக இருந்தார்.
We want many brothers and sisters like that.
இது போன்ற अनेक சகோதர சகோதரிகள் நமக்கு தேவை.
We want many older sisters who will encourage the younger sisters to go even beyond them.
தங்களை காட்டிலும் மேலான நிலைக்கு வளரட்டும் என்று சொல்லி சகோதரிகளை இளம் சகோதரிகளை உற்சாகப்படுத்தக்கூடிய வயது முதிர்ந்த சகோதரிகள் நமக்கு தேவை.
And the third burden I have.
எனக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது பாரம்
is the burden that Jesus had in John 17.
யோவான் 17 அதிகாரத்தில் இயேசுவுக்கு இருந்த அதே பாரம்.
Father, I pray that they may be one as you and I are one.
பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நான் வேண்டுகிறேன் என்று சொல்கிறார்.
That there will be a unity in our churches.
நம்முடைய சபைகளிலே ஒரு ஒருமனம் காணப்பட வேண்டும்.
And that unity has to begin with the elder brothers.
அந்த ஒருமனம் மூத்த சகோதரர்களிடையே ஆரம்பிக்க வேண்டும்.
And when there is unity,
அங்கே ஒருமனம் காணப்படும் பொழுது
there'll be a far greater blessing of God upon us than we are seeing now.
இப்பொழுது நாம் பார்க்கிறதை காட்டிலும் அதிகமான தேவ ஆசீர்வாதம் வந்து இறங்கும்.
And the devil will be defeated.
பிசாசு தோற்கடிக்கப்படுவான்.
Jesus said if two of you agree together you can ask the Father for anything you want.
நீங்கள் இருவர் ஒருமனப்பட்டு நீங்கள் பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும்.
Matthew 18 verse 18 to 20.
மத்தேயு 18 அதிகாரம் 18 லிருந்து 20 வசனங்கள் வரை.
If two of you are united like that,
நீங்கள் இது போல இருவர் ஒருமனப்பட்டு கேட்டால்
no gap between you,
உங்களுக்கும் இன்னொருவருக்கும் இடையே இடைவெளி இல்லாத ஒரு ஐக்கியம்,
that will be wonderful.
அது அற்புதமாக இருக்கும்.
You know when my wife and I got married,
எனக்கு என்னுடைய துணைவாருக்கும் திருமணம் ஆன பொழுது
1968
ஆண்டு,
there is a verse we got.
அப்பொழுது எங்களுக்கு ஒரு வசனம் கிடைத்தது.
Job
41 யோபு 41
verse 16
16 வசனம்.
It's speaking about the scales of a certain animal.
இங்கே அங்கே நெருக்கமாய் இணைக்கப்பட்டிருக்கிறதான காரியத்தை குறித்து பேசுறது.
The scales of an animal that are such a tight seal that no air can come between them and nothing can come between them at all.
அங்கே முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாய் இருக்கக்கூடிய அதன் பரிசைகளின் அரணிப்பு என்று வாசிக்கிறோம்.
And that's the verse the Lord gave me.
அந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு
கொடுத்தார். You and your wife must be like this.
நீங்களும் உங்களுடைய துணைவியாரும் இப்படி இருக்க வேண்டும்.
No air must come between you.
இந்த இரண்டிற்கும் இடையிலே காற்று கூட புகாமல் இருக்க வேண்டும்.
It must nothing in between.
எதுவுமே உள்ளே வரவே கூடாது.
We have tried for 42 years to be like that.
நாங்கள் 42 ஆண்டுகளாக இப்படி தான் இருக்க நாங்கள் முயற்சித்திருக்கிறோம்.
The devil has tried, but immediately we close the gap.
காற்று புகுவது போல பிசாசு உள்ளே புகுவதற்கு முயற்சித்திருக்கிறனால நாங்கள் அந்த இடைவெளி அடைத்துக் கொண்டோம்.
I'm not saying we never had a disagreement or a discussion.
எங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை என்றெல்லாம் சொல்லவில்லை.
But as soon as the devil tries that, we try to close the gap.
ஆனால் பிசாசு அந்த இடைவெளி உண்டாக்க முயற்சித்த உடனே நாங்கள் அதை அடைத்துக் கொண்டோம்.
We ask forgiveness from one another.
ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் மன்னிப்பு கேட்டுக் கொண்டோம்.
Close the gap
இப்பொழுது அந்த இடைவெளியை மூடிவிடுங்கள் மூடிவிடுங்கள் என்று சொல்லி.
You elder brothers doing that between yourselves?
மூத்த சகோதரர்களே உங்களுக்குள்ளே எப்படி நீங்கள் செய்கிறீர்களா?
Are you husbands and wives doing that?
கணவன் மனைவிமார்களே நீங்கள் இப்படி செய்கிறீர்களா?
There's no air coming between you.
காற்று புகாதவாறு நெருக்கமாக இருக்கிறீர்களா இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா?
It's a wonderful verse.
அற்புதமான ஒரு வசனம்.
That's my burden that we shall see more of that in our churches.
நம்முடைய சபைகளில் இது அதிகமாக காணப்பட வேண்டும் என்பதே என்னுடைய பாரமாக இருக்கிறது.
And I believe these three burdens are given by God.
இந்த மூன்று பாரங்களையும் தேவன் தான் எனக்கு கொடுத்தார் என்று நான் நம்புகிறேன்.
And you know how a mother has to carry the baby till it is born.
ஒரு தாய் தன்னுடைய கர்ப்பத்திலே அந்த கருவை சுமந்து கொண்டு பிறக்கும் வரை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த குழந்தையை.
So if God has given me these burdens, I've got to carry it till I see it.
ஆகவே நான் இந்த பாரத்தை நிறைவேறும் வரை நான் இந்த பாரத்தை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும்.
I hope some of you will have a burden like that.
இது போன்று உங்களிலே ஒரு சிலருக்கும் இந்த பாரம் உண்டாகும் என்று நம்புகிறேன்.
That we shall have young brothers coming up like David.
தாவீதை போல வாலிபர்கள் நம்முடைய மத்தியில் எழும்பி வர வேண்டும்.
That we will have older brothers who will endure in humility and encourage these young brothers to come up.
வயதிலே முதிர்ந்த சகோதரர்கள் முடிவு பரிந்தியம் தாழ்மையில் நிலைத்திருந்து இந்த வாலிபர் சகோதரர்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்க வேண்டும்.
And third, that we shall be united.
மூன்றாவது நாம் ஒரு மனதிலே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்.
In love.
அன்பிலே.
You know, whenever somebody does evil to us,
எப்பொழுதெல்லாம் யாராவது ஒருவர் நமக்கு தீமை செய்கிறார்களோ,
the world says the only way to deal with evil is do more evil.
உலகம் என்ன சொல்கிறது என்றால் தீமைக்கு சரி கட்டுவதற்கு அதிகமான தீமையை செய்யுங்கள்.
But Romans 12 last verse says overcome evil with good.
ஆனால் ரோமர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் தீமையை நன்மையாலே வெல்லுங்கள்.
So which is stronger?
எது வலிமை வாய்ந்தது?
Supposing I were to ask all of you a question.
இப்போ உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்.
Which is stronger, evil or good?
தீமைக்கு வலிமை அதிகமா நன்மைக்கு வலிமை அதிகமா?
The author of evil is Satan.
தீமையினுடைய மூல காரணர் சாத்தான்.
The author of all good is God.
எல்லா நன்மைக்கு மூல காரணர் கர்த்தர்.
So you know which is more powerful.
ஆகவே உங்களுக்கு எது அதிக சக்தி உள்ளது என்று தெரியும்.
Good is more powerful than evil.
தீமையை காட்டிலும் நன்மைக்கு அதிக சக்தி உண்டு.
Love is more powerful than hatred.
பகையை காட்டிலும் அன்புக்கே சக்தி அதிகம்.
And here is the commission that the Lord is giving all of you today.
உங்கள் எல்லாருக்கும் தேவன் இங்கே ஒரு கட்டளையை கொடுக்கிறார்.
Listen to the word of the Lord.
தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள்.
Thus said the Lord.
இப்படி கர்த்தர் சொல்கிறார்.
Go out into the world.
உலகம் முழுவதும் புறப்பட்டு போங்கள்.
And through your life.
உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய்.
Prove that good is more powerful than evil.
தீமையை காட்டிலும் நன்மைக்கு அதிக சக்தி உள்ளது என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மூலமா நிரூபியுங்கள்.
Through your life prove that love is more powerful than hatred.
பகையை காட்டிலும் அன்பிற்கே வல்லமை அதிகம் என்பதை உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நிரூபித்து காண்பீங்கள்.
Will you take that challenge from the Lord?
இந்த சவாலை கர்த்தரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வீர்களா?
Say, Lord, I want to take that.
ஆண்டவரே இந்த சவாலை எடுத்துக்கொள்கிறேன்.
I want to go and live in my home.
ஆண்டவரே இப்பொழுது நான் போய் என்னோட குடும்பத்தில் வாழப் போகிறேன்.
And show that love is more powerful than hatred.
பகையை காட்டிலும் அன்புக்கே சக்தி அதிகம் என்பதை நான் காண்பிக்க
போகிறேன். Good is more powerful than evil.
தீமையை காட்டிலும் நன்மைக்கே பலன் அதிகம்.
I want to show that to my neighbors.
என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இதை காண்பிக்க
விரும்புகிறேன். I want to show that to other people in the church.
சபையில் உள்ள மற்ற மக்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
I want to show that no matter what evil somebody does to me, I'm going to do good.
ஆண்டவர் எவ்வளவுதான் எனக்கு தீமையை செய்தாலும் நான் அவளுக்கு நன்மையே செய்ய வேண்டும் ஆண்டவரே.
May God help us.
தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
Let's bow before God.
தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
there are many things you have spoken to us today.
இன்றைக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை எங்களிடத்தில் பேசியிருக்கிறீர்.
You have told us in these days we can be overcomers.
நாங்கள் ஜெயாளிகளை மாற முடியும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே.
Help us to be overcomers in all these areas.
இந்த ஆண்டவரே வருகிற எல்லா ஆண்டுகளிலும் ஜெயாளிகளாக இருக்க முடியும் எங்களுக்கு உதவி செய்யும்.
And build strong churches in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே வலிமுள்ள சபைகளை கட்டும் ஆண்டவரே.
That your name will be glorified.
உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.